நீங்கள் SBS தமிழோடு இணைந்துள்ளீர்கள்.
தமிழ்நாட்டின் திருச்சி சிறப்பு முகாமில் தடுத்து வைக்கப்பட்டிருப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் முகாமிலிருந்து தம்மை விடுதலை செய்ய வலியுறுத்தியும் இலங்கை தமிழர்கள் சில காலமாக போராடி வருகிறார்கள். அவர்கள் தொடர் உண்ணாவிரத போராட்டம் ஒன்றை கடந்த 11ஆம் தேதி தொடங்கினார்கள். ஒரு வாரம் கடந்த பின்னர் இருவரின் உடல்நிலை மோசமானதால் வருவாய்த்துறை மற்றும் காவல்துறை அதிகாரிகள் அங்கு சென்று உண்ணாவிரதத்தில் ஈடுபட்டிருப்பவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தினார்கள். அதன் பின்னர் 16 பேர் தற்கொலை முயற்சியில் ஈடுபட்டார்கள். இது செய்தி. இந்த செய்தியில் வரும் திருச்சி சிறப்பு முகாம் என்றால் என்ன? குற்றச் செயல்களில் ஈடுபட்டு கைது செய்யப்படும் வெளிநாட்டவரை தங்க வைப்பதற்காக தமிழ்நாட்டில் திருச்சி மத்திய சிறை வளாகத்தில் அமைந்துள்ள சிறப்பு முகாமில் இலங்கை தமிழர்கள் 78 பேர் உட்பட வங்கதேசம், நைஜீரியா, சூடான், பல்கேரியா உட்பட பல நாடுகளைச் சேர்ந்த சுமார் 120 பேர் தங்க வைக்கப்பட்டுள்ளார்கள். இந்த முகாம் ஏன் உருவாக்கப்பட்டது, யாருடைய அதிகாரத்தின் கீழ் இது இயங்குகிறது என்பது போன்ற பின்னணியை அறிந்து கொள்ள சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞரும் மனித உரிமைகளுக்காக போராடி வருபவரும் தமிழ் வழக்கறிஞர் பேரவை என்ற ஒரு அமைப்பை நிறுவியவருமான ஜான்சன் அவர்களுடன் தொடர்பு கொண்டு கேட்டோம்.
இந்தியாவினுடைய அயல்நாட்டவர் சட்டம் பிரிவு 3(2)(e)-இன்படி அயல்நாட்டைச் சேர்ந்தவர்களை அவர்களுடைய நடமாட்டத்தை தடுத்து வைப்பதற்கான ஒரு நடவடிக்கை. இது 1990 ஆரம்பிக்கப்பட்டது. முதல் சிறப்பு முகாம் வேலூர் கோட்டையில் ஆரம்பிக்கப்பட்டது. அதன் பின்னர் செங்கல்பட்டு, செய்யாறு, திருச்சி துறையூர், திருவையாறு, பழனி, மூத்தமல்லி, இப்படி பல்வேறு இடங்களில் ஆரம்பிக்கப்பட்டு தற்போது திருச்சியில் மட்டும் இந்த சிறப்பு முகாம் இயங்கி வருகிறது. இந்த சிறப்பு முகாமில் அயல் நாட்டவர் எவர் ஒருவர் சட்டத்தை மீறும் பொழுது அல்லது அவரை தடுத்து வைக்க அரசு நினைக்கும் பொழுது இந்த சிறப்பு முகாமில் அடைக்கலாம்.
இப்படியான சிறப்பு முகாம்கள் தமிழ்நாட்டில் மட்டுமல்ல இந்தியாவின் பல்வேறு பகுதிகளிலும் இயங்குகின்றன.
வட இந்திய பகுதிகளில் அயல் நாட்டவர்கள் பங்களாதேஷ், பாகிஸ்தான், நேபாளம், பர்மா, இப்படி அண்டை நாடுகளைச் சேர்ந்த மக்கள் புலம்பெயர்ந்து வருவது இருக்கிறது. அதன் அடிப்படையில் டெல்லி போன்ற பகுதிகளிலும் இன்னும் சில பகுதிகளிலும் இந்த சிறப்பு முகாம் அயல் நாட்டவர் சட்டம் 3(2)(e)-இன்படி அந்தந்த மாநில அரசுகளால் நடத்தப்பட்டு வருவது உண்மை.
90களில் தமிழ் போராட்ட குழுக்களை சேர்ந்தவர்களுக்கு தண்டனை வழங்கும் இடங்களாக இந்த சிறப்பு முகாம்கள் ஆரம்பிக்கப்பட்டன என்கிறார் ஜான்சன்.
அந்த காலத்திலே தமிழ்நாட்டில் இலங்கையைச் சேர்ந்த, தமிழீழத்தைச் சேர்ந்த பல்வேறு போராளி இயக்கங்கள் இங்கு இயங்கி கொண்டிருந்தார்கள். 90க்கு பின்னர் குறிப்பாக இலங்கையிலே இந்திய அமைதிப்படைக்கும் தமிழீழ விடுதலை புலிகளுக்கும் இடையிலான முரண்பாடுகள் முற்றிய பின்னர் இங்கு போராளி இயக்கங்களின் மீதான நடவடிக்கைகள் சற்று இறுக்கமாக்கப்பட்டன. எனவே சிறப்பு முகாம் என்பது இலங்கையிலிருந்து வந்து போராளி இயக்கங்களைச் சேர்ந்தவர்களுக்கானது, சாதாரண முகாம் என்பது பொதுவான மக்களுக்கானது என்று கூறித்தான் அந்த சிறப்பு முகாம் அந்த நேரத்தில் ஆரம்பிக்கப்பட்டது.
ஆனால் இவர்களது தண்டனை காலம் முடிந்த பின்னரும் விடுதலை செய்யப்படுவதில்லை, பொய் வழக்குகளில் தங்களை தடுத்து வைப்பது, இது போன்ற பல காரணங்களை காட்டி இந்த சிறப்பு முகாமில் தடுக்கப்பட்டுள்ளவர்கள் போராட்டங்களில் ஈடுபட்டிருந்தார்கள்.
ஒருவர் வயிற்றை கிழித்துக் கொண்டார், 3 பேர் கழுத்தை அறுத்துக் கொண்டார்கள், 3 பேர் மரத்தில் ஏறி தூக்கில் தொங்குவதற்கு முயற்சிகளை செய்தார்கள், ஒரு சிலர் பூச்சிக்கொல்லி மருந்துகளையும் தூக்க மாத்திரைகளையும் உட்கொண்டு கிட்டத்தட்ட 20 பேர் தற்கொலைக்கு முயன்றார்கள்.
அப்படி போராட்டம் செய்தவர்களில் ஒருவர் பாஸ்கரன்.
நாங்கள் இங்க வந்து 78-80 பேரை கிட்ட நாங்கள் அடைத்து வைக்கப்பட்டிருக்கிறோம். கடந்த 10 ஆண்டுகளாக நாங்கள் தடுத்து வைக்கப்பட்டிருக்க சூழ்நிலையில், நாங்கள் 2 ஆண்டுகளாக விடுதலை கேட்டு போராடி கொண்டிருக்கிற சூழ்நிலையில், கடந்த மாதம் வந்து நாங்கள் 78 பேரும் இந்த முகாமில் எமது விடுதலைக்காக போராடி கொண்டிருக்கிறோம். 20 நாட்கள் போராடிய சூழ்நிலையில் இங்கே மறுவாழ்வு ஆணையாளர் அவர்கள் வருவதற்கு எங்களை விடுதலை செய்வதாக உறுதியளித்து போராட்டத்தை கைவிடும்படி கூறியிருந்தார். அந்த வகையில் நாங்கள் தற்காலிகமாக போராட்டத்தை இடம்பெற்றோம். ஆனால் இன்று வரை யாரும் விடுதலை செய்யப்படாத காரணத்தினால் நாங்கள் மீண்டும் எமது போராட்டத்தை போராட வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. அந்த நேரத்தில் வந்து சட்டத்துறை அமைச்சர் அவர்கள் இவர்கள் விடுதலை தொடர்பாக எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று ஊடகங்களில் கருத்து கூறியதை கேட்டு நாங்கள் மன விரக்தியில் ஆளாகி, மன உளைச்சல் தாங்க முடியாமல் தூக்க மாத்திரைகளை அருந்தியும் கழுத்தில் வெட்டியும் வயிற்றில் கிழித்தும் தூக்கில் தொங்கியும் தற்கொலை முயற்சி செய்ய வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருந்தோம்.
உண்ணாவிரதத்தில் ஈடுபட்ட சிலர் மருத்துவமனைகளுக்கு சிகிச்சைக்காக கொண்டு செல்லப்பட்டாலும் இவர்கள் நடத்துகின்ற போராட்டம் தொடர்கிறது.
தற்பொழுது 3 நபர்கள் தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வருகிறார்கள். மீத உள்ளவர்கள் நாங்கள் அனைவரும் தற்பொழுது இந்த போராட்டத்தை தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறோம் ஐயா.
பாஸ்கரன் ஒரு முன்னாள் போராளி என்றும் தனது பின்னணி என்ன என்றும் எம்முடன் கூறினார்.
அந்த வழக்கு வந்து பொய் வழக்கண்ட தள்ளுபடியாக ஆயிட்டது. நான் முன்னாள் போராளி, இலங்கை அரசு என்னை தங்களிடம் ஒப்படைக்க சொல்லி இந்திய அரசிடம் கோரிக்கை வைத்திருக்கிறது. அதற்காக என்னை நாடு கடத்துவதற்கான ஏற்பாடுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. உயர் நீதிமன்றத்தில் நான் வழக்கு தொடர்ந்து நாடு கடத்தக்கூடாது என்று தடை உத்தரவு வாங்கியிருந்தேன். அது பின்னர் வந்து தமிழக அரசு மத்திய அரசின் வேண்டுகோளுக்கு இணங்க அந்த வழக்கு ரத்து செய்யப்பட்டு விட்டது. தற்பொழுது நான் எந்த நேரமும் நாடு கடத்தி இலங்கை அரசிடம் ஒப்படைக்கப்படலாம் என்ற சூழ்நிலையில் தற்பொழுது இருந்து வருகிறேன்.
தமிழக சிறுபான்மையினர் நலன் மற்றும் வெளிநாடு வாழ் தமிழர்கள் நலன்துறை அமைச்சர் செஞ்சி மஸ்தான் அவர்கள், இலங்கை தமிழர்களை பொறுத்தவரை அவர்கள் தங்கியுள்ள முகாம்களில் ஆய்வு செய்து அவர்களுக்கு உரிய அடிப்படை வசதிகளை மேம்படுத்தவும் அவர்களுக்கு உரிய உரிமைகளை பெற்றுத்தரவும் அமைச்சராகிய தான் ஆர்வமாக இருப்பதாக அறிவித்திருந்தார். அந்த அறிவிப்பு இவர்களுக்கு நம்பிக்கையூட்டியது. ஆனால் அதிலும் ஒரு திசை திருப்பம்.
ஆனால் சட்டத்துறை அமைச்சர் அவர்கள் கூறிய கருத்து மாறுபட்டதாக இருந்தது. அதனால் நாங்கள் மன உளைச்சலுக்கும் மன விரக்திக்கே ஆனாயிருந்த காரணத்தினால்தான் நாங்கள் இப்படி ஒரு துப்பாக்கி நிலைக்கு தள்ளப்படிய வேண்டிய ஒரு நிலைமை ஏற்பட்டது.
இவர்களது தற்கொலை முயற்சி புதியதல்ல. இதற்கு முன்னும் முகாமில் இருந்த பலர் தற்கொலை முயற்சிகளில் ஈடுபட்டிருந்திருக்கிறார்கள். 2014 நவம்பர் மாதமும் 2015 ஆகஸ்ட் மாதமும் திருச்சி சிறப்பு முகாமில் இருந்தவர்கள் இதே போன்று உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டிருந்திருக்கிறார்கள்.
2014-15 வந்து முயற்சியில் ஈடுபட்டவர்கள் வந்து விடுதலை செய்யப்பட்டு விட்டார்கள். இது நாங்கள் வந்து இப்பொழுது ஒரு 2-3 தான் இந்த போராட்டத்தை நாங்கள் மேற்கொண்டு வருகின்றோம்.
இது SBS தமிழ். ஆஸ்திரேலியா முழுவதும் ஒலிக்கும் ஒரே தமிழ் ஒலிபரப்பு. அதில் நாம் தமிழ்நாட்டில் திருச்சி மத்திய சிறை வளாகத்தில் அமைந்துள்ள சிறப்பு முகாமில் தடுத்து வைக்கப்பட்டிருக்கும் இலங்கை தமிழர்கள் நிலை குறித்த நிகழ்ச்சி ஒன்று கேட்டுக்கொண்டிருக்கிறோம். தற்கொலை ஒரு தீர்வு அல்ல என்பது பாஸ்கரனுக்கு மட்டுமல்ல, அவருடன் முகாமில் இருக்கும் அனைவருக்கும் தெரிந்திருக்கிறது.
என்னென்று சொன்னால் கண்டிப்பாக நாங்களும் ஒருத்தர் வந்து தற்கொலை முயற்சிக்கு சென்றால் நாங்கள் இது தீர்வாகாது என்று தடுக்கக்கூடிய மனநிலை உள்ளவர்கள்தான். யாரும் வந்து ஒருத்தர் இறப்பதை பார்த்து கொண்டிருக்க மாட்டார்கள் என்றது எங்களுக்கு நன்கு புரியும். ஆனால் அவர்களை தாண்டி நாங்கள் 6 சிறையில் அடைக்கப்பட்டு பல சித்திரவதைகளுக்கு ஆளாகி தொடர்ந்து அடக்குமுறைகளால் அடக்கப்பட்டு வருகின்றோம். அப்பொழுது எங்களுடைய குடும்பங்கள் தனிமைப்படுத்தப்பட்டு விட்டது. எங்களுடைய குடும்பங்கள் வறுமையில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றது. சிலரது குடும்பங்கள் பிரிந்து விட்டது. அண்மையில் ஒரு சகோதரின் மனைவி இத்தனை வருடங்கள் ஆகிவிட்டது, இனி உங்களோடு வாழ முடியாது என்று சொல்லி பிள்ளைகளை விட்டுவிட்டு வேறு திருமணம் செய்த சம்பவங்கள் நடந்திருக்கிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் வெளியில் செல்ல முடியாது, இங்கிருந்து வாழ்வதை விட நாங்கள் இறந்து போகலாம் என்று ஒரு மன அழுத்தத்துக்கு ஆளாகி முடியாத கட்டத்தில் அடுத்த கட்ட முடிவை எதிர்பார்த்து ஏமாந்த கட்டத்தில் இப்படிப்பட்ட சூழ்நிலை தள்ளப்பட்டிருந்தோம். நாழ்வாசாவா என்று ஒரு முடிவுக்கு வந்ததால்தான் இப்படி ஒரு முடிவு எடுக்க வேண்டிய துப்பாக்கிய நிலை ஏற்பட்டது.
இதனை ஒரு சமூக உளவியல் கண்ணோட்டத்தில் நாம் பார்க்க வேண்டும் என்கிறார் ஜான்சன்.
அது ஒரு கையறி நிலை, அது ஒரு சமூக உளவியல் கண்ணோட்டத்தில் தான் இதை பார்க்கணும். எப்படின்னா எல்லாருமே எங்களை கைவிட்டாங்க, 2009 வந்து அங்க இறுதி போர் முடிவு அடைஞ்சிருச்சுன்னு நீங்க சொல்றீங்க. அங்க எந்த விதமான வன்முறை சார்ந்த தீவிரவாத நடவடிக்கைகள் எல்லாம் நாங்கள் முடிவு கொண்டு வந்துட்டோம்னு சொல்றீங்க. இங்க வந்தாச்சு, நீங்க ஒரு காலத்துல இந்த போராளி இயக்கங்களைத்தான் நாங்க சிறப்பு முகாமல் அடைக்கிறோம்னு சொன்னீங்க. நாங்க அகதிகளா பதிவு செஞ்சிருக்கோம். ஒரு நபர் மீது குற்ற வழக்கு உண்மையாவும் இருக்கலாம் பொய்யாவும் இருக்கலாம், அதை நீதிமன்றம் தான் தீர்மானிக்கணும். அப்படியே தண்டிக்கப்பட்டாலும் கூட ஒரு வழக்கிற்காக ஒரு மனிதனுக்கு இரட்டை தண்டனை கொடுக்க முடியாது அப்படிங்கிறது உலக நியதி. அந்த அடிப்படையில எங்களை ஜெயில் போன்ற ஒரு, அது ஜெயில் தான், 290 சுத்தி ஆயுதம் தாங்கிய காவலர்கள் நிற்கிறார்கள். 3 பாதுகாப்பு இருக்கிறது. மின்சார வேலிகள் அமைத்திருக்கிறார்கள். கண்காணிப்பு கோபுரங்களையும் கண்காணிப்பு கேமராக்களையும் அமைத்திருக்கிறார்கள். அப்போ இந்த நிலையில வந்து நீங்க சிறப்பு முகாமுக்குள்ள இவங்களை வச்சு கொடுமைப்படுத்துறதுங்கிறது ஒரு சட்டத்திற்கு முரணானதா இருக்கு. அவங்களால என்ன செய்யறதுன்னு தெரியல. ஏன்னா நீதிமன்றங்கள்ல வந்து மாநில மத்திய அரசுகள் இவங்களை சட்டவிரோத குடியேறிகள்னு ஒரே வார்த்தையில முடிச்சிடுறாங்க. அஃபிடேவிட் அங்க போய் வழக்கு ஆவணம் தாக்கல் செய்யும் போது அப்ப அவங்களால அதை எப்படி கையாளுறது எப்படி எதிர்கொள்றதுன்னு அவங்களுக்கு தெரியல.
சட்ட ரீதியான போராட்டங்களும் வந்து அவங்களுக்கு வந்து பலன் அளிக்கல அப்படிங்கிற நிலையிலையும், நம்பி வந்த இடமும் கை கொடுக்கல அப்படிங்கிற நிலையிலையும், இப்படியே வந்து வழக்குகளும் இல்லாம ஒரு மனிதன் சிறைப்பட்டு இருக்கும், வழக்குகளோடு சிறைப்பட்டு இருக்கிறவர்களே 7 ஆண்டுகளுக்கு பின்னர் மேலும் அவர்களை சிறையில் வைத்தால் உளவியல் ரீதியான பாதிப்புகள் வரும் சொல்றாங்க.
இவர்கள் பிரச்சனைக்கு எம்மை போன்ற புலம்பெயர்ந்தவர்கள் என்ன செய்யலாம் என்று ஜான்சன் அவர்கள் ஒரு கருத்தை முன்வைக்கிறார்.
குறிப்பா புலம்பெயர் தேசங்கள்ல அந்த காலம் மாதிரி இல்ல, இன்னைக்கு மிகப்பெரிய மாற்றங்கள் வந்திருக்கு, மிகப்பெரிய வளர்ச்சி நடந்திருக்கிறது. இந்தியா இலங்கையை தவிர ஈழத்தமிழர்கள் வந்து புலம்பெயர் தேசங்கள்ல ஓரளவுக்கு செல்வ செழிப்பாகவும் பல்வேறு உயர் மட்டங்கள்ல அறிவு புலத்துல இருக்காங்க, பல்வேறு அரசுகளுடைய உயர்மட்ட பொறுப்புகள் இருக்கா. இப்ப கனடாவில வந்து 3 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார்கள். இன்னும் ஐரோப்பிய தேசங்கள்ல அல்லது ஆஸ்திரேலியா போன்ற இடங்கள்ல வந்து தமிழர்கள் ஒரு மேம்பட்ட நிலையில அல்லது உயர் பொறுப்புகள்ல பல்வேறு பதவிகள்ல இருக்காங்க. அப்ப இந்தியா 1951 1968 பன்னாட்டு அகதிகளுக்கான உடன்படிக்கையில் கையெழுத்திடவில்லை என்ற ஒரே ஒரு காரணத்தை அடிப்படையாக வைத்துக் கொண்டு அகதிகளுக்கான பன்னாட்டு நெறிமுறைகள் நடைமுறைகள் எதையும் கடைபிடிக்காமல் ஒரு தேசத்திலிருந்து புலம்பெயர்ந்து இனரீதியான காரணங்களுக்காக ஒடுக்கப்பட்டு புறக்கணிக்கப்பட்டு அல்லது துரத்தப்பட்டு எல்லை தாண்டி கடல் கடந்து வந்தவர்களை ஒரு குற்றவாளிகளாக பார்க்கக்கூடாது. இது வந்து உலகளாவிய மனித உரிமை பிரகடனம் 1948 பிரிவு 14 சொல்லப்படுது. அப்படிங்கிற போது புலம்பெயர்ந்து வாழ்கின்ற தேசங்களில் வாழ்கின்ற தமிழர் அமைப்புகள் அல்லது அறிஞர் பெருமக்கள் அல்லது சட்ட புலமையாளர்கள் இவர்கள் எல்லாம் ஒரு ஒருங்கிணைந்து அவர்கள் வந்து இந்த பிரச்சனையை ஐக்கிய நாடுகள் அவை போன்ற பன்னாட்டு மனித உரிமைகள் ஆணையம் மற்றும் ஐக்கிய நாடுகள் அவையினுடைய பல்வேறு பிரிவுகளுக்கு இந்த பிரச்சனையை அவங்க எடுத்துட்டு போகணும். அப்படி எடுத்துட்டு போகும்பொழுது அந்த இந்திய அரசுக்கு சில நெருக்கடிகள், இந்தியாவுடைய உயர் மட்டங்களுக்கு சில புரிதல்கள் உருவாகலாம். அதே மாதிரி அந்தந்த தேசங்களில் உள்ள இந்திய தூதரகங்கள் அவங்க ஒரு முறையீடாச்சும் குறைந்தபட்சம் அளிக்கலாம்.
இந்த கருத்தை முழுமையாக ஆதரிக்கிறார் பாஸ்கரன்.
எங்களுக்காக புலம்பெயர்ந்த தேசத்தில் வாழக்கூடிய எங்களுடைய உறவுகள் இந்த ஊடகங்களிலும் சமூக ஊடகங்களிலும் இருந்து இந்த செய்திகளை பகிர்ந்து கொள்ளாமல் எங்களுக்காக தயவு செய்து இந்திய தூதரகங்கள் மற்றும் மனித உரிமை அமைப்புகள் அலுவலகங்கள் முன்பாக தங்களுடைய வாதங்களையும் எதிர்ப்பையும் கோரிக்கையையும் முன்வைத்து எங்களுக்காக ஆதரவு அளிக்க வேண்டும் என்பதை நாங்கள்
இவர்களது பிரச்சனைகள் குறித்து தமிழக அரசின் நிலைப்பாடு என்ன என்று அறிந்து கொள்ள அமைச்சர் மஸ்தான் அவர்களை தொடர்பு கொள்ள பல தடவைகள் முயற்சி செய்தோம். ஆனால் அவர் தொடர்பில் வரவில்லை. இன்று தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் இலங்கை தமிழ் அகதிகளுக்கு புதிய திட்டங்களை அறிமுகப்படுத்தியிருக்கிறார். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அறிவித்துள்ள திட்டங்கள் குறித்த ஒரு தனி நிகழ்ச்சியை எமது எதிர்வரும் ஒலிபரப்புகளில் எதிர்பாருங்கள்.
இது போன்ற மேலும் பல நிகழ்ச்சிகளை கேட்க வேண்டுமா? ஆப்பிள் பாட்காஸ்ட், கூகுள் பாட்காஸ்ட், ஸ்பாட்டிஃபை என்று பாட்காஸ்ட் கிடைக்கும் பல வழிகளில் நீங்கள் நிகழ்ச்சிகளை கேட்கலாம்.